மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்பதை நாம் மறுபடியும் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக பார்த்து வருகிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், எழுந்து போனதை தேடி ரட்சிக்கும்படியாக வந்தார் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய வார்த்தையின் மூலமாக சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது பிரசங்கம் என்ற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்க இருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த வார்த்தையை தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே சொன்னதை குறித்து நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவிதமாக செய்த பிரசங்கத்தை குறித்து நாம் மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தை ஒரு காலம் மாற்றிக்கொள்ளவே இல்லை. இந்த உலகத்தில் ரட்சிக்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து அந்த பணியினுடைய ஒரே குறிக்கோள் கூட தன்னுடைய பணியை முழுதுமாக நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். அம்மையால இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் பல விதங்களில் மக்களுக்கு காட்டப்படுகிறார். குணமளிக்கிறவராய் காட்டப்படுகிறார், அல்லது அற்புதம் செய்கிறவராய் காட்டப்படுகிறார், இன்னும் பல விதங்களில் காட்டப்படுகிறார். ஆனால் சபைகளில் அவரை இரட்சகராக காட்டும்படியான காரியத்தில் அநேக சபைகள் தவறின ஒரு காலமாக இது இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு சபையில் அவரை எவ்விதமாக இரட்சகராக காட்டுகிற காரியத்தில் தவறுகிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது, இரட்சகர் என்று சொல்லும் பொழுது அவர் வேதம் தெளிவா சொல்லுகிறது. இந்த உலகத்தில் தன்னுடைய பெயரை குறித்து சொன்ன காரியத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் இவ்விதமாக அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் தன்னுடைய பெயரை குறித்து சொன்ன வேளையில் 21வது வசனத்தில் அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடு, ஏனென்று கேட்டால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த மாலையில உங்களை பார்த்து நான் கேட்கும்படியான கேள்வி, இயேசு உன்னை ரட்சித்திருக்கிறாரா? இயேசு என்னுடைய வாழ்க்கையில் என்னை ரட்சித்திருக்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் சொல்லக்கூடுமா? ஆகவே அதன் அடிப்படையில் உங்கள் மத்தியிலே சில காரியங்களை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சிந்திக்க ஏதுவாக நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஏனென்று கேட்டா, இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்படாமல் வாழுகிற வாழ்க்கையும் ஒரு நிர்பந்தமான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில நித்தியமான முடிவையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த கடைசி பகுதியையும் நாம் நிச்சயமாக கிட்டி சேரும்படியான காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில இழந்துவிடக்கூடும். இங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோகமானது, பரலோக ராஜ்யத்தை நீங்கள் கிட்டி சேரும்படியான வழியானது உங்களுக்கு தெளிவாய் திறந்திருக்கிறது. ஆகவே அதை சொல்லிவிட்டு அவர் சொன்னார், மனம் திரும்புங்கள். இன்றைக்கு மனம் திரும்புதல் என்ற சொல்லுக்கு அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுக்கென்று ஒரு எல்லையை குறித்துக் கொண்டு நான் மனம் திரும்பிவிட்டேன் என்று எண்ணுகிறார்கள். அல்லது ஒரு சிலர் என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய பழைய வாழ்க்கையினுடைய சில காரியங்களை நான் விட்டு இப்பொழுது அநேக காரியங்களில் மாற்றத்தை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அல்லது அநேக மக்களுடைய வாழ்க்கையில் இன்னமாக பல விதங்களில தங்களுக்கு தாங்களே மனம் திரும்பிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய திரள்கூட்டமான மக்களை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நீங்களும் கூட நான் மனம் திரும்பிவிட்டேன் என்று சொல்லலாம். ஆனால் மனம் திரும்புதல் என்றால் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? எது மனம் திரும்புதல்? இந்த வேதம் எதை மனம் திரும்பல் என்று சுத்தி காட்டுகிறது என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியில் திருப்பும்படியாக விரும்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் இதுதாங்க மனம் திரும்புதல். இதுதான் வேதம் போதிக்கும்படியான மனம் திரும்புதல். உன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை மாற்றிக்கொள்ளும்படியான காரியம் அல்ல. அல்லது உன்னுடைய வாழ்க்கையில சில ஆவிக்குரிய பழக்கங்களை கொண்டு வாழும்படியான காரியமும் அல்ல. ஒருவேளை ஜெப பழக்கத்தை கொண்டிருக்கிற காரியமாகவோ அல்லது வேதத்தை வாசிக்கும்படியான காரியமாகவோ அல்ல. இதுவே மனம் திரும்புதல் என்பது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை சந்தித்த பின்பாக இவர் சொல்லும்படியான காரியம் கலாத்தியர் 2:20. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், 1000 பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. இனி நான் அல்ல கிறிஸ்துதான். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில சுயம் என்கிற காரியத்தினால பாதிக்கப்பட்ட நிலையில் அவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய சுயத்தை கொண்டு தீர்மானிக்கிறவனாக செயல்படுகிறவனாக அல்லது தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லுகிறவனாய் காணப்படுவதே இயற்கை மனிதனுடைய உண்மையான நிலை. ஆனால் முற்றிலுமான ஒரு மாற்றமே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. இது ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில உடனடியாக நடைபெறவென்றாலும் என்னுடைய வாழ்க்கையில இந்த குறிக்கோளோடு கூட வாழும்படியான ஒரு வாழ்க்கையே தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் செயல்படுவதன் மூலமாக ஏற்படுகிற மகத்துவமான செயலாய் காணப்படுகிறது. ரட்சிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு காரியங்க. இந்த வேதம் ரட்சிப்பை குறித்து ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு மகிமைகரமான ரட்சிப்பு, இவ்வளவு உன்னதமான ரட்சிப்பு. இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. பரத்தின் வல்லமையானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொடும்படியான மகத்துவமான செயல் இது. மகத்துவமான மாற்றத்தை ஏற்படுத்துகிற செயல் இது. யோவான் 4:4 ஒரு மனிதனை நாம் சந்திக்கிறோம். பிரபு அந்த யோவான் 4:4 நாம் இங்கே ஒரு மனிதனை நாம் சந்திக்கிறோம். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இவர் ஒரு மத தலைவர், சாதாரணமான மனிதர் அல்ல. இவர் யூதர்களுக்கு போதித்த ஒரு யூத மத தலைவன், அநேக ஆண்டுகளாக இவ்விதமாக ஊழியம் செய்து வந்த ஒரு பெரிய யூத முக்கியமான நபர் இவர். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அதற்குரிய விளக்கத்தை 6 மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுடைய ஆத்மாவில் செயல்படுவது மூலமாக அவனுடைய சுபாவத்தை மாற்றி அவனுடைய எல்லா விதமான காரியங்களை அங்கே முற்றிலுமாக அவரை பாதிப்புக்குள்ளாக்கி பவுலை போல,
இனி நான் அல்ல கிறிஸ்துவே. ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்ன மனம் திரும்புதல் அதுதாங்க. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற என்று சொல்றியா? அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில விதமாக சொல்லக்கூடிய காரியம் உண்மையாலுமே காணப்படுகிறதா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களை சோதித்தறியும்படியாகவே இந்த காரியத்தை சொல்லுகிறேன். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவர் ஒரு காரியத்தை சொன்னார், மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு புதுவிதமான நிலையை குறித்து இங்கு அவர் பேசுகிறதை பார்க்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் அவர் விதமாய் சொல்லுகிறார், இன்னுமாக நான் சொல்லப்பா நான் மனம் திரும்புதலை இன்னொரு கோணத்தில் உங்களுக்கு நான் சித்தரித்து காட்டுவேன், ஆனால் நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து 17வது வசனம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில மனம் திரும்பாமல் பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் போக முடியாது. மனம் திரும்பாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மனம் திரும்பாமல் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய இந்த மகத்துவமான காரியங்களில் பங்கு பெற முடியாது. அப்படி மனம் திரும்பின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களில் எவ்விதமாய் அவர்கள் வாழ்வார்கள் என்பதை குறித்தும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பிலிப்பியருக்கு நிருபத்தில் தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு மனம் திரும்பின மனிதனுடைய வாழ்க்கையில அவன் காணப்படும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு நிருபம் இங்கு 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் கர்த்தர்தாமே மனம் திரும்பின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு அம்சத்தை குறித்து விதமாய் பேசுகிறார். பிலிப்பியருக்கு நிறுவன 3வது அதிகாரம் 20வது வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கும் என்று சொல்லவில்லை, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். ஒரு இந்திய பிரஜையாக பொதுவாக இந்த அரசாங்கம் விதிக்கிற பல காரியங்களை நாம் கை கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கிறது. ஆதார் கார்டு வேணும்னா நிச்சயமா ஆதார் கார்டு இருந்தா தான் இதை செய்ய முடியும் சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த உலகத்தில் ஒரு இந்திய குடிமகனாக அல்லது அதற்குரிய உரிமைகளை அனுபவிக்கும்படியாக நாம் அதற்குரிய காரியங்களிலே கீழ்ப்படிந்து செயல்படுகிறோம். இல்லை, நான் அதை செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது நாம் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தினுடைய பல காரியங்களை இழக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து இணங்கி செயல்படுகிற மக்களாய் காணப்படுகிறோம். ஒரு மெய்யான ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் வேறு விதமான காரியங்களானது அவனை ஆளுக செய்கிறதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால், நான் ஒரு பரலோகத்தின் பிரஜை. அவனுடைய இருதயத்தில் அந்த பரலோகத்துக்குரிய வித்து இடப்படுகிறதுனால், அந்த இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றத்தினால் அவனுடைய வாழ்க்கையில இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தை. இன்னமாக வேதம் தெளிவா சொல்லுகிறது. கொலோசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். கொலோசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் இந்த பட்டணத்துக்கு பவுல் எழுதும் பொழுது புதிய ஏற்பாட்டில் 274வது பக்கத்தில் பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை, பரலோகத்தில் எனக்காக இருக்கிற நம்பிக்கை என்பதை குறித்ததான ஆழமான ஊர்ஜிதம், உறுதிப்பாடு, அதன் அடிப்படையில் வாழுகிற வாழ்க்கை. அருமையானே, மெய்யான மனம் திரும்புதல் என்பது அதுதாங்க. மெய்யான மனம் திரும்புதல் என்பது அதுதான்.
இயேசு கிறிஸ்து அவ்விதமா இந்த இடத்துல சொல்லும்படியான காரியத்தில் அங்கே சொல்லும்படியான அடுத்த பகுதியை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் மார்க் 1வது அதிகாரம் 55வது வசனத்தில் அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். அடுத்த பகுதியில் ஒன்னு சொல்றாரு, மார்க்கு 1:15
அடுத்த காரியத்தின் அடுத்த பகுதி குறித்து பேசுகிறார். 1:15 அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனம் திரும்புதல் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் நேரிடாமல் மெய் விசுவாசம் வராது.
ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஏன் இன்றைய கிறிஸ்தவமானது ஒரு மலிவான கிறிஸ்தவமாய் காணப்படுகிறது? ஏன் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்கக்கூடிய அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை அங்கீகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது?
இனி நான் அல்ல கிறிஸ்துவே,
அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையானது அங்கு அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும்படியாக.
இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன். என்ன என்று விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறேன் சொல்றாங்க, என்னென்ன விசுவாசிக்கிறேன்? உடைய வாழ்க்கையில உன்னை ஒரு பாவிங்கிறத விசுவாசிக்கிறையா? உடைய வாழ்க்கையில உன்னை ஒரு பாவ தன்மை ஆட்கொண்டு உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது விசுவாசிக்கிறையா? உடைய வாழ்க்கையில உன்னுடைய சுபாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கிக் கொள்ள முடியாத ஒரு கட்டப்பட்ட நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறமை குறித்து நீ விசுவாசிக்கிறையா?
அது இப்படி நான் கேட்கிறேன், உன்னுடைய செயல்கள் வெளியரங்கமாய் காணப்படுகிறது என்பதை குறித்தாகலும் நீ அங்கீகரித்துக் கொள்ளுகிறையா, ஏற்றுக்கொள்ளுகிறையா? ஆகவே அதற்குரிய ஒரு பரிகாரத்தை தேடும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் பக்கமாக நீ திரும்புகிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நான் பார்க்கிறேன், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த வேதத்தில் பார்க்கிற எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில மனம் திரும்பிதான் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், மனம் திரும்பிதான் தேவனை விசுவாசித்தார்கள். பவுல் பெரிய கல்விமான் பாவிகளில் பிரதான பாவி என்று சொன்னார். ஆயக்காரன் பாவியாக மேல் கிருபையாயிரம். தாவீது ராஜா, என் அக்கிரமங்கள் நீங்க என்னை கழுவும். ஏன்? தீர்க்கதரிசி ஏசாயா,
அசிஸ்த உதிரிகளில் மனுஷன் சொன்னார், மனம் திரும்புதல் இல்லாமல் விசுவாசம் வராது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நாம் விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ முடியாததற்கு காரணம் இந்த ஆண்டவருடைய, இது கர்த்தருடைய வார்த்தை, இதை நான் நம்புகிறேன், இதன் அடிப்படையில் நான் செயல்படுகிறேன். பொதுவாக கிறிஸ்துவானவர் ஒரு மனிதர் ஒரு ஊழியக்காரிடத்தில் போய் பேசின பொழுது அவர் ஒரு காரியத்தை சொன்னார், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பாவமெல்லாம் ஒரு சிலந்தி கூட்டை போல இருக்கிறது என்று சொன்னார். அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஆண்டவரே அந்த சிலந்தி கூட்டையெல்லாம் நீர் எடுத்து போடும் என்று சொன்ன வேளையில் அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஆண்டவரே அந்த சிலந்தி கூட்டை எடுத்து போடும், அந்த சிலந்தியே நீர் எடுத்து போடும் என்று அவர் ஜெபித்தார். சிலந்தி கூட்டை மட்டும் எடுத்து போவதல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் அந்த சிலந்தியும் சாகப்படுமானால் மாத்திரமே மறுபடியும் அது கூடு கட்டாது இல்லைங்களா? பொதுவாக இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா ஒரு விமானத்தில் போகிற வேளையில் அதுக்குரிய பலவிதமான நடைமுறை காரியங்கள் இருக்கிறது. நாங்கள் போக போறேன்றதில் அல்ல, அதன் அடிப்படையில் நான் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. இவ்வளோ எனக்கு ஒரு பாஸ்போர்ட் தேவை, பாஸ்போர்ட் இருந்தால் தான் நான் போக முடியும்னா பாஸ்போர்ட்டை நம்ம வைக்க முடியாத, அதற்காக நம்ம அப்ளை பண்ணி வாங்குறோம். இவ்வளோ இன்னொரு நாட்டுக்கு போகணும்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய அனுமதி ஒரு விசா, ஏற்க நான் போகணும்னா பணம் செலுத்தி ஒரு டிக்கெட் வாங்கணும். ஆகவே இவள் எல்லாவற்றையும் நான் செய்யும் பொழுதுதான் நான் பிரயாணம் பண்ண முடியும். அதற்கு பின்பாக கடைசியாக ஒரு ஆகாய விமானத்தில் நான் போய் உட்கார்ந்தா தான், அடுத்தது நான் கிளம்பினாதான் அது நான் போய் சேர முடியும். அம்மையாலே விசுவாச வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில மனதளவில் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறது அல்ல.
விசுவாசத்தின் அடிப்படையிலான கிரியைகள் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நிரூபிப்பதே விசுவாசம்.
வேதத்தில் எந்த இடத்துல நீங்க பார்த்தாலும் விசுவாசம் என்று சொல்லுகிற நேரத்தில் கிரியைகளோடு கூட உடன்பட்ட ஒரு இணைப்பை தான் நாம பார்க்கிறோமே ஒழிய வெறுமையான விசுவாசம் என்று சொல்லும்படியான பதத்தோடு நின்று விடவில்லை.
என்னுடைய விசுவாசம் என்பது என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் காணப்படுகிற காரியமாக இருக்கிறது. நான் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்றார். என்னுடைய சபையை நான் கட்டுவேன், அந்த சபைக்கு என்னை ஒப்புக் கொடுப்பேன். ஏன்னா வேதத்தில் சொல்லி இருக்கிறது இது என்னுடைய சபை, இந்த சபைக்கென்று ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நான் கீழ்ப்படிவேன், அவருக்கு நான் ஒப்புக் கொடுப்பேன். அந்த காரியத்தில் இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லி நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில நம்புகிறதல்ல, முழுமையான ஒப்புக் கொடுத்தல், முழுமையான ஒப்புக் கொடுத்தல். இனி நான் அல்ல கிறிஸ்துவே.
ஆகவே இயேசு சொன்னார், மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள்.
உன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது நீ ஒரு பாவி என்று உணர்ந்து இந்த வாழ்க்கை நோட்டத்தை ஆரம்பித்திருக்கிறாய், இந்த நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குறைகளை உணர்ந்து கல்வாரி அண்டை நீ போகிறையா? உன்னை தாழ்த்தும்படியாக விதத்தில் பரிசுத்த ஆவி உனக்குள் இருக்கிறவர் பேசுகிறாரா? அம்மையாலே உன்னுடைய வாழ்க்கையில இதுதாங்க சத்தியத்தின் வழி, உனக்கு நான் தெளிவாய் போதிக்க வேண்டியதனுடைய கடமை.
நான் போதிக்கிற எல்லாமே ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, எந்த மனிதனுடைய இருதயத்தில் அவையானவர் பேசுகிறாரோ அந்த உள்ளத்தில் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை பற்றி கொள்ளுகிற அந்த விசுவாசம் வரும். ஓ, இது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை,
என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவாக இன்னுமாக எத்தனையோ காரியங்களில் நான் விடுதலை இல்லை ஆண்டவரே,
என்னுடைய வாழ்க்கையில இன்னுமாக உமக்காக நான் சாட்சியாய் வாழ முடியல ஆண்டவரே, எனக்குள்ள உண்மையான சமாதானம் இல்லை, எனக்குள்ளாக விசுவாசம் இல்லை. வேதம் சொல்லுது விசுவாசிக்கிறவன் பதறான், அவருக்கும் நம்பிக்கையுமே பலனாக இருக்கும்.
நான் ஒரு விசுவாசிக்கிறவனாக இருந்தா ஒரு சமநிலை கிறிஸ்தவனாக நான் வாழுவேன்,
என்னுடைய வாழ்க்கையின் புயலின் மத்தியிலும் நான் அமைதியை கொண்டவனாய் வாழுவேன், என்னுடைய வாழ்க்கையில துன்பங்களின் மத்தியிலும் என்னை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு என்பதை குறித்த உறுதிப்பாடோடு கூட வாழுகிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். உன்னுடைய விசுவாசம் வெறுமையான நம்பிக்கையாக அல்ல. சங்கீத காஞ்சனமாக அவரை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இந்த உலகத்தின் மத்தியில மக்கள் மத்தியில நீ விசுவாசிக்கிற விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். சங்கீதத்தில் தான் நம்ம பார்க்கிறோம், நீ ஜீவிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக சாட்சியிடக்கூடும். ஆகவே என்னுடைய ஆண்டவருக்கு நான் பிரதியாய் நான் வாழுவேன். என்னுடைய வாழ்க்கை என்பது என்னோடு கூட முடிந்து போகிற காரியம் அல்ல. ஒருவேளை நான் தவறுவேன் ஆனால் என் ஆண்டவரை குற்றம் சாட்டுவார்கள். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் என்ன சொல்றாங்க, அவ கிறிஸ்தவர் சொல்றாருங்க, ஆனா இது எப்படிங்கன்னு கேட்கிறாங்க. என் ஆண்டவருடைய நாமம் என்னால தூஷிக்கப்படுமானால் அது நிச்சயமாக நான் நேசிக்கிற ஒரு ஆண்டவராக இருப்பேன், நிச்சயமாக அவர் உயிருள்ள ஒரு தேவனாக இருப்பார், அவருடைய இருதயம் துக்கப்படாதா, எழுத வேதனைப்படாதா? நிச்சயமா வேதனைப்படும். ஆகவே உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் பொழுது உனக்குள்ளாக ஏற்படுகிற காரியம் என்ன?
ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையில நீர் உதவி செய்யும், என்னுடைய எல்லா காரியங்களையும் அவரிடத்துல கொண்டு போக நான் தூண்டப்படுவேன். அம்மையாளையுடைய வாழ்க்கையை குறித்து யோசனை பாருங்க. மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேதம் சொல்லுகிற அருமையான ஒரு வாழ்க்கை. உடைய வாழ்க்கை உண்மையாலுமே மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு கிறிஸ்துவை சாட்சி ஆண்டவர் சொல்லிட்டு போனார், நீங்களே என் சாட்சிகள். இன்னைக்கு இயேசுவை உலகம் பார்க்கல, இயேசு ஆனா உன்னையும் என்னையும் பார்க்குதுங்க. நம்முடைய வாழ்க்கையில அநியாயமா குற்றம் சாட்டுவார்கள் அது வேற, ஆனா என்ன பார்த்து நியாயமாய் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில அவர்கள் குற்றம் சாட்டுவது உண்மையாக இருக்குமானால் அது நிச்சயமாக ஆண்டவருடைய நாமத்துக்கு எவ்விதமாக மகிமையாய் காணப்படும். என்னுடைய வாழ்க்கையில அவரை குறித்து அக்கறையோடு நான் எவ்விதமாய் செயல்படக்கூடும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சமாதானத்தை நாமே பெற முடியாதவர்களாய் வாழுகிற வாழ்க்கை, அது எவ்வளவு பரிதாபகரமான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து அதுதான் சொன்னார். இந்த உலகத்தில் இயேசு வந்ததனுடைய ஒரே ஒரு நோக்கம் உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக. இந்த ரட்சிப்பு என்பது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. ஒரு காலத்தில் நான் வேதமா வாழ்ந்து கொண்டிருந்த உண்மைதான். இந்த வசனத்தை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கான நிருபத்தில் பவுல் இதை ஒரு சாட்சியாக எழுதுகிறதை பார்க்கிறோம். எபேசியருக்கான நிருபத்தில் இந்த இடத்துல மனந்திரும்பலின் ஒரு அருமையான பிரதிபலிப்பை பவுல் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். எபேசியருக்கான நிருபத்தில் பவுல் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து பேசும் பொழுது அவர் இதமாய் செயல்படுகிறார். எபேசியர் 2 அதிகாரம் அங்கே என்ன சொன்னாரு? 2 வசனம் 1 வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்து உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும். உன்னை நான் கேட்கிறேன், உனக்கும் இந்த உலக மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? நீ சொல்ற என்ன வித்தியாசம்? இந்த உலகத்துக்கு மனிதன், இந்த உலக மனிதனுக்கு உலகமே தெய்வம், உனக்கு கிறிஸ்துதான் தெய்வம். இந்த உலக மனிதனுக்கு உலகம்தான் எல்லாமே, ஆனா உனக்கு இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய காரியம். இங்க அவர் சொல்றாரு, முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகும். இன்னும் நிறைய நம்ம சொல்லக்கூடும், ஆனா நமக்கு நேரம் இல்லை. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இந்த உலகத்தின் மனிதர்களை குறித்து ஒரு வார்த்தை நான் சொன்னார், கீழ்ப்படியாமை. நான் சொல்றேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், உடைய வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று நீ உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறியா? உடைய வாழ்க்கையில ஒருவேளை சத்தியம் இப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் அதை தாழ்மையா ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு அது கீழ்ப்படிய பலன் தாரும் என்று உன்னை தாழ்த்த நீ ஆயத்தமா இருக்கிறியா? அதுவே ரட்சிப்பின் வழிமுறை. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியேசேகர் ஆகாயத்து அதிகார பிரபாகி ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசு விரும்பினர்களை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஆண்டவருடைய கோபத்தின் பிள்ளைகளாக. ஆனா கர்த்தர் நம்மை மாற்றிவிட்டார். 5 வசனத்தில் 4, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கோர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட, வித் கிரைஸ்ட். ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு மகிமையாய் வாழுகிற வாழ்க்கை. என்னால் என்னுடைய வாழ்க்கை குறித்து பிரசுத்தாவியானவர் தாமே பேச வேண்டும். ஆனால் இதுதான் சத்தியம். உடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் உன்னுடைய இருதயத்தை பார்க்க முடிகிறதா? உடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே நீ தேவனுடைய ஒளியை தேடுகிற ஒரு ஆத்மாவா நீ வாழ விரும்புகிறையா? இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் கிறிஸ்துவுக்கே நான் பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறையா? இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாய் வாழ விரும்புகிறையா? அதற்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? அப்பொழுது நிச்சயமாக கர்த்தர் உனக்கு இறங்குவார் என்பது சந்தேகமில்லை. சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். இந்த உலகத்தில் நம்மை நாமே நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக வெட்கப்பட்டு போவோம். பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, ஆனால் அது மத்தியில் வெற்றி சிறக்கர்களாய் வாழவும் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்லாண்டவரே, உம்முடைய அருமையான சத்தியத்துக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவரே நாங்கள் வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக எங்களுக்கு நீர் வாழுகிற ஒரு வாழ்க்கையை நீர் வாக்கு பண்ணினது மாத்திரமல்ல, எங்கள் கண்களுக்கு முன்பாக மேகம் போன்ற திரளான சாட்சிகளை பார்க்கிறோம். எத்தனையோ மக்கள் இயேசுவை நம்பி உடைய வாழ்க்கையில் உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு உலக பிரகாரமான பொருள் பொண்ணோடு அல்ல ஆண்டவரே, உலகம் கொடுக்கக்கூட அதை சமாதானம், பீஸ் விச் பாஸத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். உலகம் கொடுக்கூடாத சந்தோஷம், உலகம் கொடுக்கக்கூடாத ஜீவனுள்ள நம்பிக்கை, உலகம் கொடுக்கக்கூடாத மெய்யான அமைதி நீர் இந்த உலகத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறீர் ஆண்டவரே. இதன் அடிப்படையில் வாழுகிற மக்களை இந்த உலகத்தில் இன்னமாகவே நீர் வைத்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். மேகம் போன்ற திரளான சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான மக்களுக்காக நான் உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி வருகிறேன். இந்த மாலையில் இங்கு அமர்ந்திருக்கிற என் அருமையான சோரேஸ்வரருடைய எத்தனை பேர் உண்மையான விதத்தில் தம்முடைய வாழ்க்கையில் அருளை பார்த்து மெய்யாலுமே இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், உடைய பாவங்களை எல்லாம் நான் கழுவி ஆண்டவரை அவர்களுக்காக என்னுடைய இரத்தத்தை நான் சிந்தி கழுவி அவர்களை நான் மாற்றியிருக்கிறேன். அவர்கள் நான் அவர்களுடைய தேவன், அவர்கள் என்னுடைய குமாரர்கள் என்று சொல்லக்கூடிய சாட்சியை நீர் சொல்லக்கூடும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிப்பது என்பது ஏதோ இயேசுவை நம்புகிறோம் என்று மேலோட்டமாய் சொல்லுகிற காரியம் அல்ல. கீழ்ப்படிதலோடு, கீழ்ப்படிதல் இல்லாமல் விசுவாசம் இல்லை, கிரியை இல்லாமல் விசுவாசம் இல்லை. ஆவியானவரே தொடர்ந்து எங்களுடைய இருதயங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.